சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை March 17, 2024. தலைப்பு பதார்த்தம் கோல்டன் உரை கொரிந்தியர். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. பொறுப்பு ரீதியான வாசிப்பு தீமோத்தேயு, சங்கீதம், கொரிந்தியர். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். வாரியிறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியாகும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தூத்திரம். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து ஏசாயா. ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்களண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கிச் சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன்? நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியைச் சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக்கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக்கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். லூக்கா. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. லூக்கா. பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற இரண்டு படவுகளை கண்டார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து இரண்டு படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். அவர்கள் படவுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மத்தேயு. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். மத்தேயு. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், மத்தேயு, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடித் தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய பன்னிரண்டு சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த பன்னிருவரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற்போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது வழிக்காக பையையாவது இரண்டு அங்கிகளையாவது பாதரட்சைகளையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாயிருக்கிறான். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படுமளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். ஏசாயா. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதின் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களிருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். கொரிந்தியர். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாயிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். பொருள் என்பது நித்தியமானது மற்றும் முரண்பாடு மற்றும் சிதைவுக்கு தகுதியற்றது. எபிரேய மொழியில் வேதம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதால் உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை சாராம்சமானவை. நம்பிக்கைக்குரியவைகளின் பொருள், காணப்படாதவைகளின் ஆதாரம். மனம், ஆன்மா அல்லது கடவுள் என்பதற்கு இணையான ஆவி மட்டுமே உண்மையான பொருள். தனிப்பட்ட மனிதன் உட்பட ஆன்மீக பிரபஞ்சம் ஆவியின் தெய்வீக பொருளை பிரதிபலிக்கும் ஒரு கூட்டு யோசனையாகும். கடவுள் பொருள் மற்றும் மனிதன் தெய்வீக உருவம் மற்றும் சாயலைப் போல மனிதன் விரும்ப வேண்டும். உண்மையில் நன்மையின் பொருள், ஆவியின் பொருள் மட்டுமே உள்ளது, பொருள் அல்ல. மனிதனுக்கு வேறு பொருள் அல்லது மனம் உள்ளது என்ற நம்பிக்கை ஆன்மீகமானது அல்ல. உனக்கு ஒரு கடவுள், ஒரே மனம் என்ற முதல் கட்டளையை மீறுகிறது. எல்லையற்ற மனம் மன மூலக்கூறு முதல் முடிவிலி வரை அனைத்தையும் உருவாக்குகிறது மற்றும் நிர்வகிக்கிறது. படைப்பு எப்பொழுதும் தோன்றிக் கொண்டிருக்கிறது. அதன் வற்றாத மூலத்தின் இயல்பிலிருந்து தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். மரண உணர்வு இந்த தோற்றத்தை தலைகீழாக மாற்றுகிறது மற்றும் யோசனைகளை பொருள் என்று அழைக்கிறது. ஆனால் விதை தன்னில் உள்ளது. தெய்வீக மனம் அனைத்தும் மற்றும் அனைத்தையும் இனப்பெருக்கம் செய்கிறது. மனம் பெருக்கி மற்றும் மனதின் எல்லையற்ற யோசனை மனிதனும் பிரபஞ்சமும் உற்பத்தியாகும். ஒரு எண்ணம், ஒரு விதை அல்லது ஒரு பூவின் ஒரே புத்திசாலித்தனம் அல்லது பொருள் அதை உருவாக்கிய கடவுள். ஆவியானது கணிசமானதாகவும் நித்தியமாகவும் இருந்தால் பொருள் அதன் இறப்புடன் கணிசமானதாக இருக்க முடியாது. எது நமக்கு பொருளாக இருக்க வேண்டும்? தவறிழைக்கிற, மாறி, இறக்கும், மாறக்கூடிய மற்றும் அழியும், அல்லது தவறாத, மாறாத மற்றும் அழியாத. ஒரு புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் விசுவாசத்தை மனதின் தரத்தை நம்பிக்கைக்குரிய விஷயங்களின் பொருள் என்று தெளிவாக விவரிக்கிறார். தெய்வீக அறிவியலில் பிரார்த்தனைகள் மனதளவில் இருக்கும். எல்லாரும் கடவுளை சிக்கலில் மிகவும் தற்போதைய உதவியாக பெறலாம். அன்பு அதன் தழுவல் மற்றும் கொடுப்பதில் பாரபட்சமற்றது மற்றும் உலகளாவியது. திறந்த நீரூற்று. ஓ, தாகம் எடுக்கும் ஒவ்வொருவரும் தண்ணீருக்கு வாருங்கள். கடவுள் மனிதனால் பாதிக்கப்படுவதில்லை. தெய்வீக காது ஒரு செவிப்புலன் நரம்பு அல்ல. இது அனைத்தையும் கேட்கும் மற்றும் அனைத்தையும் அறிந்த மனது. மனிதனின் ஒவ்வொரு தேவையும் எவருக்கும் எப்போதும் தெரியும். யாரால் அது வழங்கப்படும்? தெய்வீக அன்பு எப்பொழுதும் சந்தித்தது மற்றும் எப்போதும் ஒவ்வொரு மனித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். மனிதகுலம் மற்றும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது என்பதால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எண்ணிக்கையில் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே குணப்படுத்தும் தெய்வீக சக்தியை இயேசு வெளிப்படுத்தினார் என்று கற்பனை செய்வது நன்றாக இல்லை. அருளின் அற்புதம் காதலுக்கு அதிசயம் இல்லை. இயேசு உடலமைப்பின் இயலாமையையும் ஆவியின் எல்லையற்ற திறனையும் வெளிப்படுத்தினார். இதனால் தவறான மனித உணர்வுகள் அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவியது. நாம் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் சத்தியம் அது கடவுளின் நியமனத்தின் வழியில் இருக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையே செய்வான் என்று இயேசு சொன்னார். மூலவரை அடைந்து ஒவ்வொரு நோய்க்கும் தெய்வீக பரிகாரம் தேடும் அவர் வேறு பாதையில் விஞ்ஞான மலையை ஏற முயற்சிக்க கூடாது. எல்லா இயற்கையும் மனிதனுக்கு கடவுளின் அன்பை கற்பிக்கிறது. ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது மற்றும் ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாது. அதே நேரத்தில் ஆன்மீகத்தை விட பொருள் மீது அன்பு செலுத்துவது அல்லது அதை நம்புவது. அன்பு ஊக்கமளிக்கிறது, ஒளிரச் செய்கிறது, நியமிக்கிறது மற்றும் வழி நடத்துகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு பிணியங்களையும் பேச்சு மற்றும் செயலுக்கான வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன. உண்மையின் பலிபீடத்தில் காதல் ஒரு பாதிரியார். தெய்வீக அன்பு மரண மனதின் நீரில் நகரும் வரை பொறுமையுடன் காத்திருங்கள். மேலும் சரியான கருத்தை உருவாக்குங்கள். பொறுமை அவளுடைய சரியான வேலையை கொண்டிருக்க வேண்டும். சத்தியத்தின் தேவைகள் ஆன்மீகம் மற்றும் மனதின் மூலம் உடலை அடைகின்றன. மனிதனின் தேவைகளின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் கூறினார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று யோசிக்காதீர்கள். கடவுளுக்கு பரிபூரணம் தேவை, ஆனால் ஆவிக்கும் மாம்சத்திற்கும் இடையிலான போர் போராடி வெற்றி பெறும் வரை அல்ல. இருத்தலின் ஆன்மீக உண்மைகள் படிப்படியாக பெறப்படுவதற்கு முன்பு உண்பது, குடிப்பது அல்லது பொருள் உடை அணிவதை நிறுத்துவது முறையானது அல்ல. நாம் பொறுமையுடன் கடவுளிடம் காத்திருந்து நேர்மையாக உண்மையை தேடும் போது அவர் நம் பாதையை வழிநடத்துகிறார். மனித சுயம் சுவிசேஷம் செய்யப்பட வேண்டும். இந்த பணியை இன்றைக்கு அன்புடன் ஏற்றுக்கொள்ளவும் நடைமுறை பொருளை மிக வேகமாக கைவிடவும். வெளிப்புறத்தையும் உண்மையானதையும் தீர்மானிக்கும் ஆன்மீகத்தை உருவாக்கவும் கடவுள் நம்மை கோருகிறார். மனிதர்கள் நன்மை செய்வதில் சோர்வடைய வேண்டாம் என்று மன அறிவியல் கற்பிக்கிறது. நல்லது செய்வதில் சோர்வு நீங்கும். கொடுப்பது நம்மை படைத்தவரின் சேவையில் நம்மை ஏழ்மையாக்காது. தடுப்பது நம்மை வளப்படுத்தாது. சத்தியத்தை பற்றிய நமது பயத்திற்கு விகிதத்தில் நமக்கு பலம் உள்ளது. மேலும் சத்தியத்தை உச்சரிப்பதால் நமது வலிமை குறையாது. ஒவ்வொரு மணி நேரமும் மனிதனின் நல்ல கோரிக்கைகள் அதில் இருப்பதன் சிக்கலை தீர்க்க வேண்டும். நன்மைக்கான அர்ப்பணிப்பு மனிதனின் கடவுள் சார்பு நிலையை குறைக்காது, மாறாக அதை உயர்த்துகிறது. பிரதிஷ்டை செய்வது கடவுளுக்கான மனிதனின் கடமைகளை குறைக்காது, ஆனால் அவற்றை சந்திப்பதன் மிக முக்கியமான தேவையை காட்டுகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் கடவுளின் பரிபூரணத்திலிருந்து எதையும் எடுக்கவில்லை. ஆனால் அது அவருக்கு முழு மகிமையையும் அளிக்கிறது. வயதான மனிதனை அவனுடைய செய்கைகளால் விலக்கி வைப்பதன் மூலம் மனிதர்கள் அழியாத தன்மையை அணிந்து கொள்கிறார்கள். மனிதர்கள் விஷயங்களின் உண்மையான உணர்வை பெற வேண்டுமானால் மங்கலான வரையறுக்கப்பட்ட வடிவங்களுக்கு அப்பால் பார்க்க வேண்டும். தேட முடியாத மனப்பகுதியில் தவிர பார்வை எங்கே தங்கும்? நாம் எங்கு நடக்க வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும். மேலும் நாம் யாரிடம் உள்ளோமோ அவரிடமிருந்தே எல்லா சக்தியையும் பெற்றவர்களாக செயல்பட வேண்டும். வாழ்க்கை என்பது ஆவி என்பதை நாம் உணரும் போது பொருளிலும் அல்லது பொருளிலும் இல்லை, இந்த புரிதல் சுய முழுமையாக விரிவடையும். எல்லாவற்றையும் கடவுளிடம் கண்டுபிடிப்பது நல்லது, வேறு எந்த உணர்வும் தேவையில்லை. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.